அத்தியாயம் 42:21. அத்தியாயம் 42:21. அல்லது அல்லாஹ் அனுமதிக்காததை வாழ்க்கையாக்கி வைக்கக்கூடிய அவனுக்கு இணையானவைகள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? அல்லாஹ் அனுமதிக்காததை வாழ்க்கையாக்கி வைக்கக்கூடிய அவனுக்கு இணையானவைகள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? மேலும் தீர்ப்பு பற்றிய வாக்கு இல்லாதிருப்பேன் அவர்களுக்கிடையில் முடிவு செய்யப்பட்டே இருக்கும். நிச்சயமாக அநியாயக்காரர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு. அல்லது அல்லாஹ் அனுமதிக்காததை 42:21. அல்லாஹ் அனுமதிக்காததை. அல்லாஹ் எத்தகையவன் என்றால், அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்து அவற்றை ஒன்றிணைத்தான். உலகமாக வானங்களும் பூமியும் சேர்ந்த உலகமாக ஒன்றிணைத்தான். அதில் மனிதர்களையும் அமைத்தான். அவர்கள் அதில் வாழ வேண்டி அனைத்து அம்சங்களையும், அவர்களுடைய ஒவ்வொரு அணுவுக்கும் பொருத்தமான அனைத்து அம்சங்களையும் அவர்களுக்கு அதில் அவன் அமைத்தான். அந்த அம்சங்கள் என்னவென்றால், அவர்களுடைய உள்ளங்களில் அவர்களுடைய விருப்பங்களாக இறைவன் அமைக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இந்த வானங்கள் அனைத்தும் பூமி அனைத்தும் செவிசாய்த்து ஏற்று அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவர்களுடைய விருப்பங்களை பூர்த்தியாக்க வேண்டும். இது அல்லாஹ் அனுமதித்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருடைய மனதிலும் அழகான எண்ணமாக எவற்றை அவர்கள் கொண்டிருக்கின்றார்களோ அவை அனைத்துமே இறைவனால் படைக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு அவர்களுடைய உள்ளங்களில் விதைக்கப்பட்டதாகும். இந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எண்ணத்தில் ஒவ்வொரு மூச்சிலும் அழகான எண்ணங்களை அவன் படைத்ததை கொண்டு அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க இருக்கக்கூடிய மாபெரும் இறை ஆற்றல் பொதிந்த பெரும் வெற்றிக்குரிய பாதையில் அவர்களை அமைக்கக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள ஆசீர்வாதங்களாக இருக்கின்றன. அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு அழகான ஆசீர்வாதங்களை கொண்டு நாம் ஒவ்வொரு மூச்சிலும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹ் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது உங்களுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும், அமையும். உங்களுக்கான உறுதிமொழி அமையும், வாழ்க்கையாக மனிதனுக்கு அமைய வேண்டும் என்பது அகிலங்களுக்கு அவன் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. அந்த கட்டளையை இந்த அகிலங்கள் ஏற்றுக்கொண்டன. இவ்வாறு ஏற்றுக்கொண்ட பின்னர் அவற்றுக்கு இறைவன் ஏற்றுக்கூடிய கட்டளை, ஒவ்வொரு வானத்திற்கும் தனித்தனிய முறையே கட்டளைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. 7 வானங்களுக்கும் சேர்த்து ஒவ்வொரு வானத்திற்கும் அதனுடைய கட்டளையை அவன் அமைத்திருக்கின்றான். எவ்விதமாக மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை நீங்கள் அவர்களுக்கு வாழ்க்கையாக்க வேண்டும். அவர்களுடைய உடலும் உள்ளமும் ஒன்று சேர சங்கமிக்கக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு அமைக்க வேண்டும் என்பதை இறைவன் அவற்றுக்கு அறிவித்திருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது மட்டும்தான் வாழ்க்கை, அதை மட்டும்தான் இறைவன் அனுமதிக்கிறான். நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையுமாக. ஆனாலும் நம்முடைய வாய்களாலும் நம்முடைய கைகளைக் கொண்டும் நாம் சம்பாதிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையானது வெளிப்படையான வாழ்க்கையாக இருக்கிறது. என்னுடைய மூளையின் அறிவிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு வாழ்க்கை, நமக்காக இறைவன் அமைத்திருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு வித்தியாசமானது. நமக்காக அறிவித்திருக்கக்கூடிய வாழ்க்கையானது உள்ளத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையானது நமக்கு அனுமதிக்கப்பட்டது. நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் உள்ளத்திற்கும் மூளைக்கும் இடையே பெரும் வித்தியாசம் இருப்பதையும், இவை இரண்டிற்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருப்பதையும், அது மட்டுமல்ல ஒன்றுக்கு மற்றது முரண்பட்டதாகவும் இருக்கின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, நாம் எதனை வெளியில் பேசுகின்றோமோ அதற்கு முரண்பட்ட வாழ்க்கை, வெளியில் எதனை பேசுகின்றோமோ அது உள்ளத்திற்கு முரண்பட்ட வாழ்க்கை, ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கின்றது. உள்ளத்தில் இருப்பதோ நன்மை, வெளியில் நாம் பேசுவதும் நம்முடைய மூளையை கொண்டு நாம் அடைய இருப்பதும் வேறு விதமான வாழ்க்கை, அதாவது உள்ளத்திற்கு முரண்பட்ட வாழ்க்கை. இவ்விதமாக வாழும் பொழுது உள்ளமும் நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கையை கொண்டு எதனை விரும்புகின்றோமோ அதற்கு முரண்படுகின்றது. அதாவது உங்களுடைய போக்குகளுக்கு உங்களுடைய உள்ளமானது செவிசாய்க்காது, வழியும் அறிவிக்காது. அல்லாஹ் அனுமதித்த வாழ்க்கையை தவிர உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு அழகான ஒரு தேவை, உளப்பூர்வமான ஒரு விருப்பம். அது இனி படைக்கப்பட இருக்கின்றது, உங்களுக்காக உங்களுடைய வெளிப்புற தோற்றத்திற்காக படைக்கப்பட இருக்கிறது. ஆனால் உள்ளத்திற்கு அது ஒரு அழகான வாழ்க்கையாக இறைவன் ஏற்கனவே அமைத்து விட்டான். நாம் அந்த வாழ்க்கையில் வாழ வேண்டியவர்கள். வெளிப்படையாக அதிலிருந்து தோற்றம் பெறக்கூடியது ஒரே ஒரு வகையினை சார்ந்ததல்ல, எல்லா வகையையும் சார்ந்ததாக ஒரு வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கையின் ஒரு நாள் பொழுதில் எவற்றையெல்லாம் சுகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ அனைத்து பரிமாணங்களையும் அவை கொண்டிருக்கின்றன. அதாவது இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், இது அழகான செய்தியாக நம்முடைய உள்ளத்தில் இறைவன் அமைக்கின்றான். இந்த செய்தியானது நாம் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சுகமாக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் அனைவருடைய மனதிலும் இருக்கின்றது. கண்ணியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கின்றது. இந்த இரண்டில் எது சிறந்தது என்றால், கண்ணியமான வாழ்க்கை சிறந்தது சுகமான வாழ்க்கையை காட்டிலும். சுகமான வாழ்க்கை உடலையும் சார்ந்தது, கண்ணியமான வாழ்க்கை முற்றிலுமாக மனம் சார்ந்ததாக இருக்கிறது. உடலை விட மனம் உயர்ந்தது, அதிலிருந்து பிறக்கக்கூடிய நன்மைகள் நான் எதனை என்று உடல் அளவிலான சுகமாக நான் எண்ணிக்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனோ அந்த சுகத்திற்கு அது வழிவகுக்கிறது. ஆனால் கண்ணியமான வாழ்க்கை அமையுமா தெரியாது. கண்ணியமான வாழ்க்கையை நான் நாடும் பொழுது உடல் சுகத்திற்கும் எந்த குறையும் இருக்காது. அழகான முறையில் அந்த சுகமானது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் உருப்பெற ஆரம்பிக்கும். முதல் வானத்தின் அடிப்படையில் சுகமான வாழ்க்கை வேண்டும், இன்னும் உயர்வான வானங்களின் அடிப்படையில் கண்ணியமான வாழ்க்கை வேண்டும். ஒவ்வொரு வானத்திற்கும் இன்ன கடமை என்று அறிவித்திருக்கின்றான் இறைவன். நம்முடைய எண்ணத்தின் மீது நாம் உயர்ந்து விளங்க வேண்டும் என்றால் கண்ணியமான வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்ல இருக்கின்றோம். அந்த கண்ணியமான வாழ்க்கையானது உங்களுடைய உள்ளத்திற்கு பொருத்தமான வாழ்க்கையாகும். உள்ளத்திலிருந்துதான் உடல் உங்களுக்காக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. உடல் சுகம் உள்ளத்தினுடைய கண்ணியம், இந்த இரண்டில் கண்ணியத்தை நாம் விரும்புகின்றோம். கண்ணியமான வாழ்க்கையை வேண்டும் என்று நாம் விரும்பும் பொழுது இறைவன் ஒருவன் மட்டுமே போதுமானவன் என்ற அந்த உன்னதமான ஒரு சத்தியம் நமக்கு அமைக்கப்படுகின்றது. இவ்விதமாக இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணமும் நம்முடைய உயர்வான தகுதிகளில் நாம் அமைவதற்கு உரிய ஒரு உள்ளத்தினுடைய கொள்கையாகும். உள்ளத்தில் கொள்ளக்கூடிய அழகான ஒரு விருப்பமாக நாம் கொள்ள வேண்டும். இதற்கிடைப்பட்ட ஒவ்வொரு அடுக்கிலும், வானத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும், ஒவ்வொரு வானத்திலும், ஒவ்வொரு தகுதியில் நாம் உயர்ந்து நிற்கின்றோம். எந்த வகையில் நம்முடைய எண்ணத்தை நாம் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான வாழ்க்கைக்கு ஒரு பொருளை தேட முடியாது. சுகமான வாழ்க்கைக்கு சில பொருள்கள் நமக்கு மனதிற்கு வந்துவிடும். உலகத்தினுடைய சுகப்பொருள்களாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்முடைய மனதிற்கு வந்துவிடும். ஆனால் கண்ணியமான வாழ்க்கை என்ற ஒன்றை நான் விரும்பும் பொழுது நிச்சயமாக அது எந்த விதமான பொருள் அடிப்படையையும் ஒரு காலம் கொள்ள முடியாது. என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக என் இறைவன் எனக்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த சுகமான வாழ்க்கையை, மனதிற்கு அவ்வளவு பொருத்தமும் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் என் இறைவனுக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது எப்படி சாத்தியம் என்றால், எந்த அளவுக்கு நாம் இணை வைப்பிலிருந்து விலகுகின்றோமோ அந்த அளவுக்கு கண்ணியமான வாழ்க்கை நமக்கு உயர்த்தப்படுகின்றது. எந்த அளவுக்கு பொருளாக நாம் மாற்ற முடியாதோ அந்த அளவுக்கு நாம் உயர வேண்டும் என்றால், என்னுடைய இறைவனுடைய கண்ணியத்தை நான் எந்த அளவுக்கு போற்றி பாதுகாக்கின்றேனோ அந்த அளவுக்கு. எப்பொழுது பொருளாக மாற்றுகின்றோமோ ஒரு எண்ணத்தை, சுகமான வாழ்க்கைக்கு நிச்சயமாக உலகத்தினுடைய சுகப்பொருள் அனைத்தும் நம்முடைய மனதிற்கு வரும். இவற்றையெல்லாம் நாம் சுகங்களாக அனுபவித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக இன்னும் கொஞ்சம் உயர வேண்டும், உயர்வான வானங்களில் நாம் சஞ்சரிக்க வேண்டும் என்றால் அந்த பொருள் அடிப்படை வரவே கூடாது. அந்த அளவுக்கு நாம் கண்ணியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றோம். அமைதி வேண்டும் என்று விரும்புகின்றோம். இது வாழ்க்கையாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அமைதி என்பது அவ்வளவும் உள்ளம் சம்பந்தப்பட்டது. அதற்கான பொருள் வடிவத்தை நாம் காண முடியாது. அமைதிக்கு பொருள் வடிவத்தை நாம் காண முடியாது, ஒரு காலம் முடியாது. நாம் ஏழு வானங்களிலும் நுழைந்து விட்டோம் இறைவனுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக. இந்த ஏழு வானங்களிலும் நாம் சஞ்சரிக்க வேண்டும் என்றால் பொருள் அடிப்படையில் எந்த ஒன்றுமே நமக்கு நம்முடைய மூளைக்கு தோன்றக்கூடாது. நம்முடைய மூளையானது அமைதியாக இருக்க வேண்டும். அது மனதுக்கு மீறி இயங்கக்கூடாது, மனதுக்கு முந்திக் கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வுக்கு முந்திக் கொள்ளக்கூடாது. மனம் அல்லாஹ்வுக்கு உரியது, உங்களுடைய மூளை சைத்தான்களுக்கு உரியது. நாம் பொருள் அடிப்படையில் வாழ்வதற்கு இந்த மூளை தேவைப்படுகின்றது. அருள் அடிப்படையில் வாழ்வதற்கு என்னுடைய இறைவனுடைய அனுமதி வேண்டும். அருளோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஒரு காலம் அருளுக்கு என்ன அர்த்தம் என்று எவருக்கும் தெரியாது. நான் ஏழு வானங்களிலும் சஞ்சரிக்கின்றேன், இப்பொழுது முதல் வானத்தை கடந்து விட்டேன் என்பது பொருள். மேலானோரின் பேச்சை தரங்கேற்றோர் கேட்க முடியாது, அதற்கு வழிவகுக்கவும் முடியாது. மேலானோரின் பேச்சை முதல் வானத்தை யார் கடந்து விட்டார்களோ, அதாவது பூமியை பார்த்திருக்கக்கூடிய இந்த வானத்தை யார் கடந்து விட்டார்களோ, அவர்களுடைய பேச்சுக்களை நிச்சயமாக மூளை கிரகிக்க முடியாது, சைத்தான்கள் கிரகிக்க முடியாது. ஏனென்றால் பொருள் வடிவத்திற்கு அப்பால் போய்விட்டது. அருளாக நான் வாழ வேண்டும், அருளை கொண்டு வாழ வேண்டும் என்று நாம் எவ்வளவு கூறினாலும் சரி, அதற்கு எந்த விதமான பொருள் அடிப்படையும் நாம் பார்க்க முடியாது. இது அல்லாஹ் அனுமதித்திருக்கக்கூடிய வாழ்க்கை. அல்லாஹ் அனுமதிக்காத வாழ்க்கை பூமிக்கு இறங்கிட வேண்டாம், பூமியை பார்த்தும் வாழ வேண்டாம். முதல் வானமாக இருக்கக்கூடிய அடிவானமானது பூமியை பார்த்திருக்கின்றது. பொருள்களை அதிகமாக உங்களுக்காக உங்களுடைய ஆசைகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. விருப்பங்களில் முதல் வானத்தை கடந்துவிடுங்கள், அதாவது பொருள் அடிப்படையை காண முடியாத அந்த உணர்வுகளுக்குள் நீங்கள் நுழைந்துவிடுங்கள். அருளை கொண்டு வாழ வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ் என்ன என்பது யாருக்கும் தெரியாது. இது இறைவனை ஏற்றுக்கொண்டதற்கான அடிப்படை. அவ்வாறு இருக்கும் பொழுது அவனுடைய அருளை கொண்டு வாழ வேண்டும். அருளுக்கு எந்த விதமான அகராதிகளிலும் உங்களுக்கு ஒரு பொருளுடையமான அர்த்தத்தை காண முடியாது. அவ்வளவு குழப்பமான பேச்சுக்களாக இருக்கும். நாமும் அருளை கொண்டு வாழ வேண்டும் என்பது, அருள் இருக்கட்டும் பொருள் இல்லைனா என்ன செய்யறதுன்னு தான் கேட்போமே தவிர, ஆம் அருள் வேண்டும் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று கூறும்போது, ஆம் உடனே எல்லாரும் 100% சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புவார்கள். ஏனென்றால் அது பொருள் அடிப்படை இருக்கின்றது. பொருளை கொண்டு நாம் வாழ்வதற்கு பதிலாக அருளை கொண்டு வாழ வேண்டும் என்று இன்று நீங்கள் விரும்புங்கள். எவையெல்லாம் உங்களுக்கு அழகானதாக இருக்கின்றதோ ஆனால் அது என்னவென்றே தெரியாதோ, இது உங்களுடைய வாழ்க்கையாக அனுமதித்திருக்கின்றான். ஆனாலும் நாம் அல்லாஹ் அனுமதிக்காததை வாழ்க்கையாக்கி வைக்கக்கூடிய நம்முடைய படிப்பறிவை நாம் நம்புகின்றோம், கல்வி அறிவை நாம் நம்புகின்றோம். உலகத்தினுடைய மக்களின் போக்குகளில் இருந்துதான் வாழ்க்கை என்பதை நாம் நம்புகின்றோம். இந்த நம்பிக்கை வேண்டாம் இறைவனே என்று இப்பொழுது நாம் இதிடம் கேட்கின்றோம். நீ அனுமதிக்காததை நான் என்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். மனிதர்களுடைய போக்குகளையும் மனிதர்களுடைய வழிமுறைகளையும் என்னுடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ அனுமதித்திருக்கிற வாழ்க்கையோ, இந்த அகிலங்களில் என்னை தனித்தன்மையோடும் கண்ணியத்தோடும் வாழ வைக்கக்கூடிய வாழ்க்கையை நீ எனக்காக அனுமதித்திருக்கின்றாய். அதனை நான் ஏற்று செயல்பட வேண்டும் என் இறைவனே. என்னுடைய கோள்களின் அடிப்படைகளில் நான் வாழ்வதிலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். என்னுடைய எண்ணங்களில் உயர்வை கொண்டு என்னை நீ வழிநடத்துவாயாக. நீ அனுமதித்த வாழ்க்கையில் இப்பொழுது பொருள் புரிகின்றது. அதாவது பொருள் அடிப்படை இல்லாத அருளை கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் மீது நான் அமைகின்றேன். அந்த வாழ்க்கையை நான் விரும்புகின்றேன். அந்த வாழ்க்கையை நீ எனக்கு கற்பித்துக் கொடுப்பாயாக. என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய தொழில், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய உறவினர்கள் என்று நான் இந்த உலக வாழ்க்கையை நான் என்னுடைய இறைவனிடமிருந்து கிடைத்ததாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அவ்விதமாக அல்ல, இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்காக ஏற்படுத்திக் கொண்டது இறைவன் இதைவிட உயர்வான வாழ்க்கை, இதைவிட உயர்வான வாழ்க்கை, மறைவான வாழ்க்கையை இறைவன் விரும்புகின்றான். நாமோ பெரும்பாலும் வெளிப்படையான தோற்றத்தில் பார்க்கக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாக அல்ல என்பதை இப்பொழுது நாம் உணர வேண்டும். அருள்மிக்க வாழ்க்கை வேண்டுமா என்று கேட்டால் ஆம் வேண்டும். அருள்மிக்க வாழ்க்கை என்ன என்பது தெரியுமா? தெரியாது. இதுதான் உங்களுடைய தேவையாக இருக்கின்றது. எது தெரியாதோ, உங்களுக்கு இதை பற்றிய ஞானம் இல்லையோ, அதனை ஒரு மேலான ஒரு வாழ்க்கையாக கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த சக்தியை மனதிற்கு இறைவன் அமைத்திருக்கின்றான். அதனும் வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது. என்னவென்று தெரியவில்லையே, எப்படி விரும்புவது, எப்படி நாம் அடைவது, அந்த வாழ்க்கை என்ன என்று தெரியாத நிலையில் அதனை எப்படி நான் அடைவது என்ற எண்ணம் நமக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை அடைய செய்யவில்லை, அடைய சொல்லவில்லை, அடையவும் முடியாது. விரும்புங்கள், ஒரு மனதின் ஓரத்தில் அது இருக்கட்டும். எந்த அளவுக்கு ஒருவர் அருள்மிக்க வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அவருக்கு பொருள் அடிப்படையில் அதை தேட முடியாது, அதன் மீது நம்பிக்கை இழந்துவிடுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய முழு மனமும் பொருள் அடிப்படையில் இருப்பதன் காரணமாக அருளை அவர்கள் இழந்துவிடுவார்கள், அருளை அவர்கள் மறந்துவிடுவார்கள். அந்த பொருளை அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கும் பொழுதும் இன்னமும் பொருளின் அடிப்படையில் அதிகமாக நாட்டம் கொள்வார்களே தவிர அருள் என்ன என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய முயற்சியில் இறங்க மாட்டார்கள், அந்த பகுதியில் திரும்ப மாட்டார்கள். அருள் படிப்படியாக குறைந்து கொண்டு வரும். அந்த அருளை கொண்டுதான் கோள்கள் விளைந்திருக்கின்றன என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இன்று அவர்கள் எந்த அளவில் அருளை உபயோகிக்கின்றார்களோ, அருளை விரும்புகின்றார்களோ, அந்த அருளிலிருந்து அவர்களுடைய கோள்கள் விளைந்து கொண்டிருக்கின்றன என்பதை அறிய மாட்டார்கள். தங்களுடைய மூளையை கொண்டும் தங்களுடைய சக்தியை கொண்டும் தங்களுடைய படிப்பின் அறிவை கொண்டும் உலக மக்களிடமிருந்து தான் கற்றுக்கொண்ட வழிமுறைகளை கொண்டும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் எண்ணுவார்கள். அது தவறு. அவர்களுடைய அருளானது முதலில் அவர்களுடைய அமைதியிலிருந்து ஆரம்பமாகின்றது. அமைதிக்கு பொருள் வடிவம் கொடுத்து ஒரு விளக்கம் கூற முடியாது. நான் அருளை கொண்டு வாழ்கின்றேன், அமைதியோடு வாழ்கின்றேன். அந்த அமைதி உங்களுடைய உள்ளத்திற்கு இறைவன் அமைத்தது. அந்த அமைதியில்தான் உங்களுடைய அருளிலிருந்து விளைய ஆரம்பிக்கின்றன பொருள்கள். நான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு உதாரணமாக ஒரு உணவு உட்கொள்கின்றேன். இந்த உணவு ஒருவருக்கு ஏற்றுக்கொள்கிறது, ஒருவருக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. அருளிலிருந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு ஏற்றுக்கொள்கிறதோ அவர்கள் இறைவனுடைய அருளிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கு உணவானது ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் அருளை விட்டுவிட்டு பொருளை சம்பாதித்தார்கள். பொருள்தான் என்னுடைய வாழ்க்கை என்று உலகத்தின் அடிப்படையை கொண்டு சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பொருள்கள் அவர்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை. ஏன்? எல்லா உணவும் ஒரே மாதிரியாக இருக்க ஒரு சிலருக்கு ஏற்றுக்கொள்கின்றது, பல பேருக்கு ஏற்றுக்கொள்வதில்லை. உடல் உபாதைகள், வயிற்று உபாதைகள் ஏற்படுகின்றன, அருளிலிருந்து விளைகின்றன. இதனை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். ஏன், என்ன காரணம் என்ற ஒவ்வொரு தீமைக்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் உடல் வியாதிக்கும் அவர்கள் காரணங்களை தேடுகின்றார்கள். அந்த காரணங்களை ஒருபோதும் அவர்கள் அடைய முடியாது. காரணங்களுடைய முடிவான உயர்வான அந்த கேடு என்ன, எங்கிருந்து நாம் தவறினோம் என்ற அந்த கேட்டை அவர்கள் உணர மாட்டார்கள். பாதி வழியிலிருந்து பொருளின் அடிப்படையில் இருந்து இந்த உணவு வேண்டாம் என்று அதிகபட்சம் கூறுவார்களே தவிர, ஏன் வேண்டாம், இந்த உணவில் என்ன கஷ்டம் இருக்கிறது, எதற்காக இவர்களுக்கு மட்டும் ஒத்துக்கொள்ளவில்லை, ஒரு காலம் அடையாளம் காண முடியாது. இங்கு அவர்களுடைய கஷ்டங்களும் நோய்களும் உபாதைகளும் நிரந்தரமாகின்றன. அதனுடைய கஷ்டங்களுடைய எல்லைகளுக்குள் அவர்கள் அடைத்துச் செல்லப்படுகின்றார்கள். வானங்கள் அளவுக்கு உங்களுக்கு தெரிந்தவைகள் அனைத்தையும் ஒன்று கூட்டுங்கள், உங்களால் ஒரு காலம் அந்த கஷ்டத்தை நீக்கிக் கொள்ள முடியாது. உங்களுடைய காரண காரியங்களில் இருந்தும் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று எண்ணி பொருள்களின் அடிப்படையிலேயே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள், ஒருபோதும் அது உங்களுக்கு நடக்கப் போவதில்லை. இப்பொழுதுதான் கஷ்டங்களுடைய இறுதி காலங்களில் இறைவனே என்று அழைப்பார்கள். இப்பொழுது நாம் அழைக்க வேண்டியது வானங்களுக்கும் பூமியுக்கும் இறைவனாகி அல்லாஹ்வே என்று அழைக்காத வரையில் அவர்களுடைய துன்பம் நீங்கப் போவதில்லை, அதை உணர வேண்டும். இப்பொழுது இறைவனே என்று அழைக்கும் பொழுது உலகத்தின் அடிப்படையிலான உங்களுடைய தேவைகளுக்காக அழைக்கின்றீர்கள். எல்லா வழிவகைகளையும் நான் விட்டுவிட்டேன், எனக்கு கதியில்லை என்று இருக்கும் பொழுதும் இறைவன் தீர்ப்பளிக்கின்றான். ஒருவேளை அவன் உங்களை மன்னித்து சுகமளிக்கலாம். இப்பொழுது எனக்கு சில உணவுப் பொருள்கள் ஒத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றன, சில உணவுப் பொருள்களை சாப்பிட முடிகின்றது, கொஞ்சம் உடலுக்கு தெம்பாக இருக்கின்றது. இதுவரையில் எந்த உணவை பார்த்தாலும் வாந்தி வருகின்றது அல்லது அந்த உணவின் மீது வெறுப்பு ஏற்படுகின்றது, பசியும் இல்லை, வயிறு மந்தமாக இருக்கின்றது, வயிறும் உப்படாகிக் கொண்டிருக்கின்றது, எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள், உடல் உபாதைகளை கொண்டு நாம் அறிந்திருக்கூடிய சில சூழ்நிலைகள். பிறகு அவர்களுக்கு பசி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும் பொழுது உடல் தேடிக்கொண்டு வருகின்றது. அங்கும் அவர்கள் உடல் தேடுவதை பார்க்கின்றார்களே தவிர மனதில் எதை கொண்டிருந்தார்கள், எதன் காரணமாக இந்த உடலானது இப்பொழுது தேடிக்கொண்டு வருகிறது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். எனினும் அவர்களுக்கான அத்தாட்சி அவர்களுக்குள் நிறைவேறிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இறைவன் பொறுமையாளனாக இருக்கின்றான். கொஞ்சம் கொஞ்சமாக சுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த சுகம் கிடைத்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அதிகமாவதும் அவர்களுடைய நோய்களில் இருந்து அவர்கள் இன்னும் அதிகமாக்கப்படுவதும், இன்னும் அதிகமாக இறைவனை வேண்டும் பொழுது இரவு பகலாக அவனுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது அதனை குறைப்பதுமாக நிச்சயமாக இறைவன் தன்னுடைய ஆற்றலிலிருந்து அவர்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். படிப்படியாக அவர்கள் உணரும் பொருட்டு மாறி மாறி வரக்கூடிய அவருடைய உடல் உபாதைகளுடைய சூழ்நிலைகளும் அவர்கள் சுகம் கிடைக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுடைய அறிவை கொண்டு அல்ல, இறைவனை நீங்கள் நாடும் பொழுதெல்லாம் அந்த சுகம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, இறைவனை நீங்கள் கைவிடும் பொழுதெல்லாம் சுகம் குறைகிறது, நீங்கள் கொஞ்சம் சுகமாகிட்டு வரும் பொழுது உடனே பொருள் அடிப்படையில் இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம், இந்த வகையில் தான் சுகமாக கொண்டிருக்கின்றீர்கள் என்று பொருளடிப்பை திரும்புவீர்கள். அங்கு உங்களுடைய குறைகள் உங்களுடைய குறைகள் மேலும் குணமாகாமல் நின்று விடுகின்றன. எப்பொழுது முழுமையாக இறைவனை சார்ந்தவர்களாக பயபக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ சுத்தமாக படிப்படியாக உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே உயிரோட்டம் உள்ளவையாக மாற்றப்பட்டு அந்த உயிரோட்டத்தில் உங்களுடைய நோய்கள் நீக்கப்பட்டு உங்களுடைய சுகங்களை நீங்கள் அதிகமாக்கப்படுவீர்கள். எந்த ஒரு குறை இருந்தாலும் சரி, இப்பொழுது அறிவின் அடிப்படையில் சுகமாக வேண்டும் என்றால் உங்களுடைய அறிவின் அடிப்படையை மனிதர்களுடைய வழிமுறைகளிலிருந்து நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சில வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இது இறைவனிடமிருந்துள்ள அருள்மிக்க வாழ்க்கையாக இருக்கின்றது. அவன் அனுமதிக்கின்றான். தனக்கு இணை வைக்காத வரையில் அவன் உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கின்றான். அவனிடமிருந்து வாழ்க்கை அனுமதிக்கப்படுவது என்பது குறைகள் இல்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்கள் இன்று முதலாக ஏற்று செயல்பட வேண்டும் என்று உங்களை உள்ளத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமாக ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதில் அருள் இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய அறிவு நீங்க இருக்க வேண்டும். என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் அந்த பயம் கொண்டிருக்க வேண்டும். என் இறைவன் உதவி செய்ய வேண்டுமே என்ற அந்த உள்ளட்சம் கொண்டிருக்க வேண்டும். இங்குதான் உங்களுடைய வாழ்க்கை அமைகின்றது. யாரொருவரும் ஒரு இன்டர்வியூக்கு போனா கூட, ஒருத்தர் வேலை தேடி போனா கூட, எனக்கு எல்லாம் படிச்சதெல்லாம் தெரியும் இருந்தா கூட அனுமதிக்கணுமே, அவனுக்கு எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையே எனக்கு இறைவன் அனுமதிக்கணுமே அந்த ஒரு எண்ணத்தை கொண்டுதான் நம்ம போறமே தவிர, எனக்கு எல்லாம் தெரியும் பார்த்துக்கலாம் என்று தீவிராக செல்ல முடியாது. எவ்வளவுதான் நான் உலகத்தினுடைய அறிவை கற்றிருந்தாலும் சரி, அங்கு அந்த அறிவினுடைய மகத்துவம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, அதனை கீழாக்கி பணிவோடு செல்ல வேண்டும், உள்ளட்சத்தோடு செல்ல வேண்டும். அங்கு இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு இருக்கின்றான். அந்த பணிவான முகத்தையும் உள்ளட்சத்தையும் கொண்டும் அவர்கள் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கின்றார்கள். உங்களுக்கிடையில் உள்ள தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. யாரொருவர் தங்களை தாங்களே பரிசுத்தமானவர்கள், தங்களை தாங்களே பெரும் பதவி இருப்பார்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இன்டர்வியூ செய்யறாங்க. யார் தங்களுடைய வேலைக்காக உணவுக்காக நமக்கு இந்த வேலை கிடைச்சி எல்லாருக்குமே சொல்லும் போது அவங்க பணிபோட போறாங்க. இவர்களுக்கிடையில் யாரை தேடி போறோம்னு சொன்னா மனிதர்களில் சிலரை நாம் நாடி செல்கின்றோம், அவர்கள் தான் எனக்கு என்று. ஆனால் இந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய பயபக்தியின் காரணமாக இறைவனை அதிகமாக அழைக்கின்றீர்கள். அவனிடமிருந்துள்ள உதவி, உங்களுடைய முகதாட்சண்யம் உங்களுக்கு அந்த வேலையை கொண்டு வருகிறதை தவிர உங்களுடைய படிப்பின் சாமர்த்தியம் கிடையாது. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு இடையில் தீர்ப்பு செய்கின்றான். உங்களுக்கு இறைவனுடைய அருளை கொண்டு அந்த வேலை கிடைக்கின்றது. ஒரு பகுதியில் எந்த அளவுக்கு இறைவனை பயந்தீர்களோ அந்த பகுதியின் மீது, எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவை நம்பினீர்களோ அதிலிருந்து கிடையாது. எவ்வளவுதான் நீங்கள் படித்திருந்தாலும் ப்ரொபேஷன் பீரியட் என்ற ஒன்று இருக்கின்றது, லேர்னிங் பீரியட் என்ற ஒன்று இருக்கின்றது. அதை பார்த்துத்தான் உங்களுக்கு வேலை நிரந்தரமாக்கப்படும். நீங்கள் இப்பொழுதும் சரி, அந்த ப்ரொபேஷன் பீரியட் முடிந்த வரைக்கும், ட்ரைனிங் பீரியட் முடிந்த வரைக்கும் இறைவனை நீங்கள் அதிகமாக நாடுகின்றீர்கள். அருளிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் நாடுகின்றீர்கள். ஆனாலும் பெருமளவு பொருளின் அடிப்படையில் தான். எனவே பொருளின் அடிப்படையிலான தீங்கும் அருளின் அடிப்படையில் நீங்கள் விரும்பிய அந்த வாழ்க்கையும் சேர்ந்து துன்பத்தோடு இன்பம் உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த அளவுக்கு நாம் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனோ அந்த அளவுக்கு உங்களுடைய அருளானது குறைந்தும் பொருளானது உங்களுடைய இணை வைப்பானது அதிகரித்துக் கொண்டும் இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று உங்களுடைய உள்ளம் சிறப்புடையதாக, பரிபூர்ணம் கொண்டிருக்கக்கூடியதாக, அருளை கொண்டு வாடக்கூடியதாக, முதல் வானத்தை தாண்டிவிடக்கூடிய அந்த அருளின் மீது நீங்கள் நினைத்திருங்கள். அல்லாஹ் அனுமதிக்காததை உங்களுடைய வாழ்க்கையாக அவன் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் அனுமதித்திருப்பது வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய அவனிடம் மட்டுமே நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த அல்லாவை நீங்கள் பொருளாக கொள்ள முடியாது, இறைவனை நீங்கள் பொருளாக கொள்ள முடியாது. எந்த அளவுக்கு பொருளை வைத்திருக்கின்றீர்களோ அருள் நீங்கிவிட்டது. இறைவனையே நான் பொருளாக ஆக்கிய பிறகு வானங்களும் பூமியும் இறைவனுக்கு அந்த அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது நான் இறைவனைக்கே பொருளை அமைத்து விட்டேன். இனி அந்த வானங்களும் பூமியும் நம்மை பார்க்காது. நம்முடைய உள்ளங்களுக்கு எந்த விதமான சுகமான தேவைகளையும் அது அனுமதிக்காது. உள்ளத்தின் சீர்கேடுகளுக்கு அது வழிவகுக்கும். இனி நான் உள்ளத்திலிருந்து விலகி பொருளின் அடிப்படையில் மட்டும்தான் வாழ வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையானது உள்ளமும் உடலும் சேர்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளத்தின் வேதனை உடலின் வேதனையை விட மிகப்பெரியது என்பதையும் அறிவீர்கள். உள்ளம் சுகமாக இல்லாவிட்டால், அமைதியாக இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வளவு பொருள்களை கொண்டிருந்தாலும் அது நரக வாழ்க்கைக்குரியதாக நீங்கள் எண்ணுவீர்கள். எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பொருள் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையை தற்கொலை செய்து கொண்டு முடித்துக் கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுகபோகவாதிகளில் பலரும் தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்கொலையின் காரணமாக. ஏன் இது எவ்வாறு நடக்கின்றது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால், இப்பொழுது அறிமுகமில்லாத வாழ்க்கையை மனம் விரும்பக்கூடிய அருளை விரும்புங்கள். எந்த துன்பமும் என்னை தீண்டக்கூடாது என்று விரும்புங்கள். எந்த துன்பமும் உங்களுடைய மனதையும் சரி உடலையும் சரி தீண்டக்கூடாது. மனதிலிருந்துதான் உங்களுக்கான உடலுக்கான விளைபொருள்கள் விளைந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால் மனதிற்கு எந்த விதமான தீமையும் தீண்டாத வாழ்க்கை வேண்டும் என்றால், இப்பொழுது என்னுடைய அறிவை நீக்க என்னுடைய மனம் சமாதானம் அடைகின்றது. என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்னுடைய மனம் நிச்சயமாக பரிதவிக்கிறது. என்னுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய அருள் வானங்களின் ஒட்டுமொத்த சேர்க்கையை கொண்டு எனக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. முதல் வானத்திற்குள் நான் இறங்கிட வேண்டாம். மேலான வானங்களில், மேலான உள்ளங்களில், மேலான எண்ணங்களில் உங்களுடைய வாழ்க்கையானது அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் அனுமதித்திருப்பது இத்தகைய வாழ்க்கையை மட்டும்தான். நீங்கள் இந்த பூமியின் பக்கம் சாய்ந்து விடுவீர்களானால் பாவ மன்னிப்பை அதிகமாக நீங்கள் கேளுங்கள். பாவம் என்ன என்பது தெரியாது. பொருளாக பொருளடிப்படையில் உருவத்தின் வழிபாட்டின் அடிப்படையில் நான் வாடும் பொழுது பெரும் பாவத்தை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கான அருளை நான் விட்டுவிட்டேன். உயிரானது அருளாகும். ஒவ்வொரு பொருளுக்கும் உயிர் வேண்டும். அது எனக்காக இயங்க வேண்டும். அதனை நான் இயக்கிக் கொண்டிருக்க கூடாது. அப்படியானால் என்னுடைய பிராணம் போய்விடும். அது எனக்காக இயங்கும் பொழுது என்னுடைய உயிரோட்டம் தடைக்கும். உயிர் என்பதற்கான பொருளை நீங்கள் பார்க்க முடியாது. யாரும் உயிரை பற்றி விளக்கிச் செல்ல முடியாது. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, எவ்வளவு அறிவுப்படுத்தினா இருந்தாலும் சரி, பூமியின் அடிப்படையிலான அந்த அறிவு, மூளையிலிருந்து விளங்கக்கூடிய அந்த அறிவு நிச்சயமாக உயிர் என்ற அந்த ஒரு விஷயத்திற்கு பதிலளிக்கவோ விளக்கம் அளிக்கவோ முடியாது. உயிரானது அருள். ஆக சீரானது அந்த உயிரானது அடுத்தது அந்த பொருளை இயக்க ஆரம்பிக்கின்றது. அந்த பொருள் இயங்குவதை மட்டும்தான் பார்க்கின்றமே தவிர அந்த பொருளுக்கு பின்னால், அது இயங்குவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உயிரோட்டத்தை நாம் பார்க்க முடியாது. அந்த இயக்கத்திலிருந்தே நாம் பார்ப்போம் இது உயிரோடு இருக்கின்றது என்று. உயிரோடு இருக்கின்றது அல்லது உயிர் போய்விட்டது, உயிரை பற்றி தெரியாத நிலையில் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். உயிர் பிழைக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். முதலில் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் உடல் உபாதைகளிலும் சிக்க ஆரம்பிக்கும் பொழுது பொருள் அடிப்படையின் காரணமாக, அருளை விட்டதன் காரணமாக, உங்களுடைய நோய்களிலிருந்து சிலவற்றை நீங்கள் உங்களுடைய பொருள்களின் அடிப்படையில், மருத்துவங்களின் அடிப்படையில் உங்களை சுகமாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். அவ்விதமாக அல்ல, அது ஒரு சோதனை தான். நீங்கள் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்பினீர்கள், மருந்துகளை எடுத்துக்கொண்டீர்கள், விருப்பம் மேலானதாக இருக்கின்றது, உயிர் வாழ வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருந்தது. அருளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், அந்த அருளில் உங்களுடைய பொருள்கள் இணைந்து கொண்டிருக்கின்றன. உயிர் வாழ வேண்டும், உடல் வாழ வேண்டும் என்று ஆரம்ப காலங்களில் என்னுடைய வயிறு சரியாக வேண்டும், வயிறு சரியாகிவிட்டால் நான் பிழைத்துக் கொள்வேன் என்று பொருள் அடிப்படையில் உயிர் வாழலாம் என்று நீங்கள் எண்ணினீர்கள். அதில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு அது புற்றுநோயாக உருவாகிய பிறகு நான் இறந்தே போய்விடுவேன், இப்பொழுது உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள். உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை நீங்கள் மறந்துவிடுவீர்கள், அதற்கு மேலாக உயிர் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். இப்பொழுது அருளை நீங்கள் நம்புகின்றீர்கள். இதன் காரணமாக ஒரு சிறு வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. ஏன் ஒவ்வொருக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு புற்றுநோய் வந்துட்டா ஒருத்தருக்கு வந்து 2 வருஷத்துல போயிடுறாங்க, ஒருத்தர் 6 மாசத்துல போயிடுறாங்க, ஒருத்தர் 6 நாள்ல போயிடுறாங்க, ஒருத்தர் 15-20 வருஷம் வாழ்றாங்கன்னு சொன்னா இந்த அருளை எவ்வளவு நம்புகின்றார்கள் என்பதன் அடிப்படையில் தான். உயிர் வாழ வேண்டுமே என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக பயபக்தி இருக்கும். பயத்திற்கு காரணம் எனக்கு வழி இல்லையே, ஆனாலும் வேண்டுமே, எங்கிருந்தாலும் உதவி கிடைக்காதா என்று இருக்கும்பொழுது இறைவன் ஒருவன் தான் எங்கிருந்தாலும் உதவி செய்வன் என்ற அந்த ஒரு எண்ணம், மேலான எண்ணம், 7 வானங்களையும் சேர்த்தது, அதற்கும் மேலாக நான் ஒரு அருளை கொண்டிருக்கின்றேன், அகிலங்கள் இறைவனாகிய அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லது இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணும் பொழுது ஒட்டுமொத்தமாக நான் என்னுடைய பொருளை இழந்து விட்டேன். அருளின் பக்கம் இறைவனுடன் நான் என்னுடைய முறையத்தை கொண்டு விட்டேன், அவனுக்கே நான் பணிந்து விட்டேன் முற்றிலுமாக. இப்பொழுது எனக்காக ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு வாழ்க்கை அமைக்கப்படுகின்றது. அதில் என்னுடைய வாழ்க்கையானது இன்னமும் ஒரு 5 வருடம், 10 வருடம், 15 வருடம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய நோய்களுடனேயே. எப்பொழுது நான் அந்த நோய்களிலிருந்து விலகுவேன், பாதுகாப்பப்படுவேன் என்றால், எப்பொழுது முழுமையாக நான் அந்த எண்ணத்தை கைவிடுகின்றேனோ அப்பொழுதுதான். எந்த எண்ணம்? பொருளின் அடிப்படையிலான எண்ணம். என்னுடைய வயிற்று இருக்கக்கூடிய இந்த பொன் சரியாக வேண்டுமே என்று நான் இப்போது சோதித்து பார்க்கின்றேன். குறைந்து கொண்டு வருகின்றது வயிற்றில் உள்ள ஒரு கஷ்டமானது, ஒரு கட்டியானது குறைந்து கொண்டிருக்கின்றது, அல்லது ஒரு பாதிப்பு குறைந்து கொண்டிருக்கின்றது. கண்களுக்கு தெரியும் விதத்தில் குறைந்து கொண்டிருக்கும் பொழுது உயிரோட்டம் அது கிடைத்துக் கொண்டிருக்கின்றது என்பது பொருளை தவிர, நான் சுரண்டை பார்த்து, வெட்டி பார்த்து, கேள்வி பார்த்து, மைக்ரோஸ்கோப்ல வச்சுட்டு ஆம் சுகமாகிக் கொண்டிருக்கிறது என்று கூறுகின்றார்கள். நாம் அப்பொழுது நம்புகின்றோம் ஆம் சுகமாகிக் கொண்டிருக்கிறது என்று. உங்களுடைய உணர்வின் மூலமாக நீங்கள் அறிவர்கள் இல்லையா? யார் உணர்வின் மூலமாக அறியவில்லையோ அவர்கள் பொருளடிப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கஷ்டங்களானது அதிகமாகவே தவிர ஒரு காலம் குறையப் போவதில்லை. அவர்கள் அதிலேயே சாவார்கள். இன்னும் அவர்களுடைய வேதனைகள் உடல் முழுமையிலும் வெவ்வேறு உறுப்புகளில் அது அதிகமாக்கப்பட்டு அவர்கள் இறப்பார்கள். அவர்களுக்கிடையில் தீர்ப்பு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கிடையில் அவர்களுடைய உள்ளங்களுக்கும் அவர்களுடைய மனதிற்கும், அதாவது உடலுக்கும் மனதிற்கும் இடையில் அவர்களுடைய தீர்ப்பு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு அவர்கள் அருளை கொண்டு வாழ்கின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை நீடிக்கப்படுகின்றது, அவர்களுடைய சுகங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு பொருளடிப்படையில் தன்னுடைய அறிவை உபயோகப்படுத்துகின்றார்களோ அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கப்படுகின்றது, அவர்களுடைய வேதனை அதிகமாக்கப்படுகின்றது. அதிலிருந்தும் ஒரு சிறு அணுவளவு சுகமும் அவர்கள் அடைய மாட்டார்கள். உள்ளத்தையும் பாதிக்க ஆரம்பிக்கின்றது, அவர்கள் மனம் விளக்கடைய ஆரம்பிக்கின்றது, மனம் வறண்டு போக ஆரம்பிக்கின்றது. எவ்வளவு தூரத்துக்கு மனம் வறண்டு போகின்றதோ, மனம் விளக்கியாகி கொண்டிருக்கின்றதோ, அந்த அளவுக்கு அவர்களுடைய எண்ணங்களுடைய கேடுகளை நாம் அறிய வேண்டும். அங்கும் பொருள்கள் நிறைந்து விட்டன, அருளானது இல்லை. முற்றிலுமாக பொருள்கள் மனதில் நிறைந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கையானது அவர்களுக்கு அனுமதிக்கப்படாத வாழ்க்கையாக இருக்கின்றது. அதனை தங்களுடைய பொருத்தத்திற்குரிய வாழ்க்கையாகவும் அவங்களை யார் இந்த அடிப்படையில் வைத்தியம் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களே அவர்கள் தெய்வங்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உங்களை தவிர கதி இல்லை என்று மனிதர்களிடம் அவர்கள் திரும்புவார்கள். மனிதர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டு வாழ்வார்கள். முற்றிலுமாக அருளானது, அதாவது மனமானது சாகரிக்கப்பட்டு விட்டது. இனி அந்த மனம் வெறுமையாகிவிட்டது. மனிதர்கள் நிறைந்து விட்டார்கள். மனிதர்களுடைய அடிப்படையில் நிறைந்து விட்டது. மனிதர்களுடைய வழிமுறைகளை தெய்வ வழிமுறையாக கண்டதன் காரணமாகவும் மனிதர்களை தெய்வங்களாக எடுத்துக்கொண்டதன் காரணமாகவும் அவர்களுடைய மனம் மூடப்பட்டுவிட்டது. அங்கு அருளானது சுத்தமாக இல்லை, இறை உணர்வு இல்லை, இறைவன் மீது நம்பிக்கை இழக்கின்றார்கள். இறுதியாக கடவுளை நான் நம்புகின்றேன் என்று கூறுவார்கள். அது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. எப்பொழுது மனதில் அருளாக இருப்பது அனைத்தையும் நீக்கப்பட்டுவிட்டதோ நீக்கிவிட்டார்களோ அவர்களுடைய காலத்தவணை மீது சத்தியமாக அவர்களுக்கு நீண்ட காலங்கள் ஆயுள் கொடுக்கப்பட்டிருந்தன. இறைவன் யார் என்பதை அறிவதற்காக வேண்டி, இறைவனை தவிர உங்களுக்கு கதி இல்லை என்பதை அறிவதற்காக வேண்டி காலத்தின் பகுதி நீட்டிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் அவை அனைத்தையும் முற்றிலுமாக தவறவிட்டார்கள். இப்பொழுது நாம் கொள்ள வேண்டிய முறை, வாழ்க்கை முறை, மனம் அமைதிக்குரிய பாதை. அமைதியை தவிர்த்து வேறு எதுவும் உங்களுடைய வாழ்க்கையாக அனுமதிக்கப்படவில்லை. சலாம் என்ற அந்த உங்களுடைய மனதின் அமைதியை கொண்டு நீங்கள் வாழ வேண்டுமே தவிர, உங்களுடைய மனமானது எந்த நேரத்திலும் ஒரு கஷ்டத்துக்குள்ளாகிவிடக் கூடாது. அது வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் பிரதிபலிக்கும். உங்களுக்கிடையே நீங்களும் உங்களுடைய மனிதர்களும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை நெருக்கி நெருக்கமாக்கிக் கொண்டு ஒருவருக்கொரு உதவியாளர் என்று எண்ணிக்கொண்டும் பாதுகாப்பாளர்கள் என்று எண்ணிக்கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கும் விரோதமான பாதையில் உங்களை அமைத்துவிடும். பல அம்சங்களிலும், வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் அது பிரதிபலிக்கும் என்பதை அறியுங்கள். ஒரே ஒரு அம்சமாக மட்டுமல்லாமல் இறுதியாகத்தான் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுகின்றது. அதற்கு முன்பாக உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். நீங்கள் பயந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இனம் புரியாத பயமும் ஏற்படும். என்ன ஏது என்று தெரியாத பயமும் ஏற்படும். நான் என்னுடைய வாழ்க்கையில் இனம் புரியாத ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அடையாளம் கண்டு என் இறைவனே என்று எந்த பொருளின் அடிப்படையிலும் இல்லாத அந்த இறை உணர்வோடு நான் கலந்து பயபக்தியோடு வாழ்வேனேயானால் அந்த இனம் புரியாத பயம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடிய அனைத்து அம்சங்களிலிருந்தும் என்னை பாதுகாக்கும். எனக்கும் என்னுடைய காரியங்களுக்கும் இடையே, என்னுடைய காரியங்களினுடைய மக்களும் இணைந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கும் எனக்கும் இடையே எந்த நேரத்திலும் சரி ஒரு நல்ல நல்லுணர்வு இருக்காது, நல்லெண்ணம் இருக்காது. ஒருவர் மற்றவரை வஞ்சித்து வாழக்கூடிய அந்த தீர்ப்பு நிறைவேறி கொண்டிருக்கும். நாம் அறிய வேண்டும் எவர் என்னுடைய எனக்கு நம்பிக்கைக்குரியவர், எவர் என்னுடைய பகைவர் என்பதை நான் அறிய வேண்டும். அறிய முடியாத சூழ்நிலை ஏற்படும். யாரை நம்புவது என்று தெரியாது. உங்களுக்கிடையில் தீர்ப்பு நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள். இப்பொழுது உங்களுக்கும் உங்களுடைய பகைவர்களுக்கும் இடையே நெருக்கமும் உள்ளுணர்வோடு கூடிய அழகான ஒரு உறவும் வேண்டுமென்றால் நிச்சயமாக பொறுமையை மேற்கொள்ளுங்கள். பயபக்தியுடன் இருங்கள். உங்களுக்கிடையே நீதம் நிறைவேற்றப்படும். அல்லது உங்களை போன்றோரை அல்லாஹ் உங்களோடு இணைத்து விடுவான். அப்பொழுது உங்களுடைய மனம் அமைதியடையும். மனம் அமைதியடையாத போதெல்லாம், மனதில் கஷ்டம் இருக்கும் நேரமெல்லாம், நீங்கள் யாரை உங்களுடைய உறவுகளாகவும் நெருக்கங்களாகவும் உங்களுடைய நட்புகளாகவும் நண்பர்களாகவும் அமைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் உங்களுக்கு பகைவர்களாக இருக்கலாம். ஆனால் இறைவன் உங்களுக்காக ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த மனிதர்கள் உங்களுக்கு நெருக்கமாகவும் இருக்கலாம், உங்களுக்கு தொலைவிலும் இருக்கலாம். அவர்களுடைய எண்ணங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும். அவர்களுடைய நெருக்கம் இல்லாவிட்டாலும் சரி, நல்லெண்ணங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த எண்ணங்களை எல்லாம், அந்த உறவுகளை எல்லாம் மறந்துவிட்டு உங்களுக்குள் பேசி சிரித்துக் கொண்டு உல்லாசமாகவும் குமாரமிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நீங்கள் அதிகமாக விரும்புவீர்கள். இவர்கள் தான் நண்பர்கள். இத்தகைய வாழ்க்கை இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை அவ்வளவாக ருசிக்காது என்ற அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இவ்விதமான வாழ்க்கையை இறைவன் அனுமதிக்கவில்லை. மறைவான வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு உள்ளத்தில் அமைதியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உள்ளத்தில் பயத்தை நீங்கள் கொள்ளுங்கள். உங்களுடைய அமைதிக்காக வேண்டி அவனை அதிகமாக நினைவும் கூறுங்கள். எப்படி நினைவு கூறுவது என்றால், எவ்வளவு நன்மைகளை நீங்கள் உங்களுடைய உள்ளம் அனுமதித்து உங்களுடைய உள்ளம் கொண்டிருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும். என் உள்ளத்தில் நான் சுகமாக இருக்கின்றேன், சந்தோஷமாக இருக்கின்றேன் என்றால் அங்கும் உங்களுடைய நிலையை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய சந்தோஷமானது இன்றைய நாளின் அடிப்படையை கொண்டும் இன்றைய சுற்றுச்சூழலின் அடிப்படையை கொண்டும் இருக்கின்றதை தவிர நாளைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை இவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த அருளை யார் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஓரளவுக்கு பயபக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய நன்மைகளில் அதிகரிக்கின்றான். ஒவ்வொருடைய இருதயத்திலும் நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் இறைவன் அமைக்காமல் இல்லை. பயபக்தி அவர்களோடு இறைவன் இருக்கின்றான். அந்த பயத்தை நாம் எந்த நாளும் கொண்டிருப்போமேயானால் ஒவ்வொரு நாளும் நமக்கான அவ்வளவு அம்சங்களிலும், என்னுடைய வாழ்க்கையினுடைய தேர்தலுக்கான அவ்வளவு அம்சங்களிலும், என்னுடைய சுகத்திற்கான அனைத்து திசைகளிலிருந்தும் நான் நன்மையை உணர முடியும், நன்மையை கொண்டு வாழ முடியும். நம்பிக்கையுடையவர்கள் அந்த பயபக்தியின் மீது நம்பிக்கை கொள்ளட்டும், அந்த அருளின் மீது நம்பிக்கை கொள்ளட்டும். பயம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் பணிவை கொண்டு வருகின்றது. இறைவனை தவிர எனக்கு இனி உதவி இல்லை என்ற அந்த சத்தியம் நடைபெறும் பொழுது பக்தியோடு நான் இணைகின்றேன். பயபக்தியாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான். பயபக்தி உங்களுடைய தூய்மைக்கும் உங்களுடைய மனதினுடைய வளத்திற்கும் நெருக்கமாக இருக்கின்றது, பாதையாக அமைந்திருக்கின்றது. 42:21 அல்லாஹ் அனுமதிக்காததை வாழ்க்கையாக்கி வைக்கக்கூடிய அவனுக்கு இணையானவைகள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? மேலும் தீர்ப்பு பற்றிய வாக்கு இல்லாதிருப்பேன். அவர்களுக்கு இடையில் முடிவு செய்யப்பட்டே இருக்கும், அவர்களுக்கு இடையில் முடிவு செய்யப்பட்டிருக்கும். அவர்களுக்கும் அவர்கள் வாழக்கூடிய சமுதாயத்தினுடைய அங்கத்தினர்களாக நாங்கள் ஒற்றுமையாக ஒருவரை ஒரு முகம் நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒருவர் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்களே, அத்தகைய அந்த மனிதர்களுக்கிடையேயும் அவர்களுடைய அவர்களுக்கும் அவருடைய காரியங்களுக்கிடையேயும் தீர்ப்பு முடிந்து போயிருக்கும். இருந்தாலும் இறைவன் தன் அனுமதியை கொண்டு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை நாளைய வாழ்க்கை மறைவான வாழ்க்கையை பற்றி அமைத்திருக்கின்றான். நாளைய வாழ்க்கையை பற்றி எவருக்குமே தெரியாது. அந்த வாழ்க்கையின் மீது அவன் பயத்தை அமைத்திருக்கும் பொழுது அவர்கள் மறைவான அந்த அருளின் மீது அமைந்திருக்கின்றார்கள். தங்களை அறியாமலேயே நாளைய வாழ்க்கையின் மீது இன்று பணிவை மேற்கொண்டு விட்டார்கள். இன்று என்ற வாழ்க்கையில் நான் தீவிராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நாளைய வாழ்க்கையை பற்றி நான் அழகான ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கின்றேன். அந்த எண்ணமானது என்னுடைய இறைவன் எனக்கு மன்னிப்பளிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் என்னை அறியாமலேயே நான் கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் அங்கு சத்தியமாக இருக்கின்றது. என்னுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மறைவான பயம், நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு மறைவான பயம், அதில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைக்கின்றேன். இன்று எவ்வளவு திமிராக நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, என்னுடைய பயமானது நாளைய வாழ்க்கையின் மீது பணிவை கொண்டிருக்கின்றது. பணிவுடைய ஒவ்வொருவருக்கும் இறைவனுடைய உதவியாக இருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். இதற்கு இறைவனே தான் துணை புரிகின்றன தவிர இவர் யாரும் துணை புரியவில்லை. நாளைய வாழ்க்கையை பற்றிய செய்தியை இறைவன் நமக்கு அமைக்கவில்லை என்றால் நம்முடைய எண்ணம், நம்முடைய உள்ளமானது, மனம் வெறுமையாகி பறிபோயிருக்கும். இறைவன் நமக்காக உதவி செய்து கொண்டிருப்பது நாளைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை கொண்டு மட்டும்தான். நீங்கள் அருள் நிறைந்தவர்கள், என் இறைவனை தவிர இந்த பயத்தையும் நீக்கி அதில் நன்மையை கொண்டு வந்து என்னை வாழ வைத்து அந்த அத்தாட்சிகளில் என்னை மேலும் அவனுக்கு நன்றியுடையவனாக வாழ வைப்பதற்கு என் இறைவனை நான் பொறுப்பை பற்றுகின்றேன் என்ற இந்த எண்ணத்தை நான் கொண்டிருக்க வேண்டும். எண்ணம் உங்களுடைய உள்ளமாக இருக்கின்றது, அதில் சுகமும் இருக்கின்றது, அழகும் இருக்கின்றது, பயமும் இருக்கின்றது, பணிவும் இருக்கின்றது. எப்பொழுது உள்ளத்தில் பயம் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு என்னுடைய இன்றைய வாழ்க்கையில் என்னுடைய நன்மைகளுக்கு நான் வித்திருக்கின்றேன். என்னுடைய நன்மைகளுக்காக நான் என்னுடைய உள்ளத்தை செவ்வையாக்கிக் கொண்டிருக்கின்றேன். இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவன் மகத்தான அருளாளன் இப்பொழுது நாம் புரிகின்றோம், அறிய முடிகின்றது. அவன் அருளாளன். இன்றைய வாழ்க்கையை பற்றி நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், நாளைய வாழ்க்கையை செவ்வையாக்க வேண்டிய பாதையில் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றான். மறைவான வாழ்க்கையை நோக்கி இன்றைய உலகத்தில் நான் வாடும் பொழுது நான் மறைவானவற்றை விரும்ப வேண்டும் என்றால் நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது, அந்த வாழ்க்கையில் எனக்கு எந்த குற்றமும் எந்த குறையும் ஏற்பட்டிருக்கக்கூடாது என்று நான் பயப்படுகின்றேன். இந்த பயத்தை இவ்வளவு செல்வங்களுக்கிடையிலும், நீங்கள் எவ்வளவு செல்வங்கள் கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு மக்கள் பலம் கொண்டிருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகார பலம் கொண்டிருந்தாலும் சரி, இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் அந்த பணிவையும் அந்த அமைதியையும் அந்த பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். இதை தொடர்ந்து ஒரு அமைதியை கொடுக்கின்றான். இந்த பயம் கொஞ்ச நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நான் பறிகின்றேன், ஒரு அமைதி ஏற்படுகின்றது. எதை பற்றிய பயம் இருந்ததோ உங்களுக்கு, அதை பற்றிய பயத்தை அவன் நீக்கி அமைதியை கொண்டிருக்கின்றான். இப்பொழுது நாளைய வாழ்க்கையில் என்னுடைய அனைத்து அம்சங்களிலும் என்று கூறியது நாளைய வாழ்க்கையை சேர்த்துத்தான். ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களும் என்று கூறும் பொழுது நாளைய வாழ்க்கையையும் சேர்த்துத்தான். அந்த நாளைய வாழ்க்கையில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நன்மைகள் இப்பொழுது உங்களுடைய அமைதியை கொண்டு நீங்கள் அறிய முடியும். அது எந்த விதத்தில் உருவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தினுடைய வாழ்க்கையிலும் நான் இந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்பாக இந்த நாளை பற்றி நாம் கவலைப்பட்டிருப்போம், எப்படி அமைகிறது தெரியும் என்று கவலைப்பட்டிருப்போம். அந்த கவலையை நாம் இறைவனுடைய பொருத்தத்திற்குரியதாக்கினோம். என் இறைவனே என்னை நீ பாதுகாக்க வேண்டுமே என்ற இறைவனை அறியாமலேயே அந்த ஒரு எண்ணம் உட்கொண்டிருக்கின்றது. பயமானது இறைவனிடம் தெரிகின்றது, பயபக்தியானது இறைவனிடம் தெரிகின்றது. நீங்கள் இறைவனை அறிந்தீர்களோ அறியவில்லையோ மறைவான வாழ்க்கையை பற்றிய பயம் என்ற ஒன்று நீங்கள் உங்களை அறியாத விதத்தில் நீங்கள் நன்மையை ஏற்படுத்திக்கின்றீர்கள். 10 வருடங்களுக்கு முன்பாக இந்த நாளை பற்றி நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன். இந்த நாளில் அந்த அளவுக்கு கவலைகள் இல்லை, நான் நினைத்ததெல்லாம் இல்லை, நன்மையாக இருக்கின்றது. அந்த பயத்தின் காரணமாக 10 வருடங்களுக்கு பிறகு இன்று நான் வாழக்கூடிய வாழ்க்கையை பற்றி இறைவன் சீரமைத்து விட்டான். இதனை அந்த நேரத்திலேயே 10 வருடங்களுக்கு முன்பாகவே நான் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் எனக்கு அமைதியை மாற்றி அள்ளினான். அந்த நேரத்திலேயே இந்த 10 வருடங்களுக்கு பிறகு இன்று நிகழக்கூடிய அந்த கஷ்டம் என்ன என்பது அதை அனுமதித்திருந்தால் அது என்ன கஷ்டம் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதை நீக்கி அன்றே அமைதியை கொடுத்ததன் காரணமாக அந்த அமைதியின் சூழ்நிலையில் இன்று ஓரளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்விதமாகவே நாளைய வாழ்க்கையும் நாளைய வாழ்க்கையும் மறுவாழ்க்கையும் மறுமையின் வாழ்க்கையும் அவ்வளவுமே அமைய இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது அமைதியை மேற்கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கையினுடைய சுகத்திற்காக வேண்டி நாளைய வாழ்க்கையை பற்றி பயம் வரும்பொழுதெல்லாம் பாமன்னிப்பு கேளுங்கள். அமைதியை கொண்டு வரும்பொழுதெல்லாம் எதை பற்றி பயந்தேனோ அந்த நாளில் அந்த சிறப்பான வாழ்க்கை எனக்காக என்று மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. கஷ்டத்திற்குரிய பாதையிலிருந்து மாற்றி சிறப்பான வாழ்க்கை மீது இன்று அமைக்கப்பட்டு விட்டது என்பதை நாம் அறிய வேண்டும். இது அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்துள்ள வாழ்க்கை. நாளைய வாழ்க்கையை பற்றி எண்ணுங்கள், குறைந்தபட்சம் நாளைய வாழ்க்கையை பற்றி எண்ணுங்கள். இன்றைய வாழ்க்கையை பற்றிய சுகங்களை விட்டுவிடுங்கள், அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றிய பயத்தை நான் அமைத்திருக்கேன், அந்த பயபக்தியில் வாழுங்கள். உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை இனி வரும் வாழ்க்கை தான். நீங்கள் எதிர்காலத்தை எதிர்நோக்கி இருக்கின்றீர்களே தவிர நீங்கள் இறந்த காலத்தை பற்றி நீங்கள் வாழக்கூடாது. நிகழ்காலத்திலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை, அது தானாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொன்னாங்க, நீங்க நேற்று பத்தி நினைக்கல, இன்னைக்கு முக்காலும் நினைக்கல, இப்போ நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் விரும்பியபடி அல்ல, இறைவன் விரும்பியபடி. இவ்விதமாகத்தான் ஒவ்வொரு மூச்சும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய மூச்சுக்களை சம்பாதிக்கவில்லை, உங்களுடைய உயிரோட்டத்தை இறைவன் கொடுத்தான். நீங்கள் உணவருந்து கொண்டிருக்கவில்லை, உங்களுக்கு பசியையும் உங்களுடைய ஜீரண சதுனையும் இறைவன் அமைத்தான். உங்களுக்கு ருசியையும் உங்களுக்கு மனதையும் மனம் என்ற அந்த வாசனை உணவின் வாசனையையும் இறைவன் கொண்டு வந்தான். அதிலிருந்து நீங்கள் உண்ணுகின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய வாசனை உணவின் வாசனையை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, ருசியை நீங்கள் ஏற்படுத்தவில்லை, அவன் அமைத்தான். பசியையும் ஜீரணத்தையும் அவன் அமைத்தான். அதிலிருந்து கழிவுகளையும் நீக்குபவன் அவன் தான், நீங்கள் அல்ல. எந்த ஒன்றுமே உங்களுடைய கையில் இல்லாமல் இருக்கும் பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அந்த கெட்ட வார்த்தையை நீக்கிடுங்கள். சைத்தானுடைய வார்த்தையை நீக்கிடுங்கள். இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நாளை நான் வாழ வேண்டுமே. தூக்கம் கூட உங்களுடைய கையில் கிடையாது, நீங்கள் எப்பொழுது எழுப்பப்படுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அந்த தூக்கத்திலிருந்து நீங்கள் எழுந்துவிடுவீர்களா என்ற நிச்சயம் இல்லாமல் தூங்க செல்கின்றீர்கள். அந்த பயம் கூட இல்லை. தூங்க போகும்பொழுது மறுநாள் காலையில் சுகமான வாழ்க்கையாக அமைய வேண்டுமே, என்னை அவனை எடுப்ப வேண்டுமே, என் காரியத்தை முடித்துவிடக்கூடாதே, நான் பயபக்தியாளனாக இருக்கக்கூடிய நிலையில் அவனை என்னை கைப்பற்ற வேண்டுமே, என்னுடைய முயற்சிகள் அனைத்துமே பயபக்தியின் அடிப்படையில் அமைய வேண்டும். அந்த பயபக்தியானது நாளைய வாழ்க்கையை பற்றி எப்பொழுது பயத்தோடு வாழ்கின்றேனோ எனக்கு மறுமையை பற்றி அவ்வளவும் என்ற இழப்பிற்கு பிறகு மறுமை நல்ல விதமாக அமைக்கப்பட்டுவிட்டது. எப்பொழுது நான் சிரிப்பும் கும்மாலமும் உல்லாசமுமாக இருக்கக்கூடிய நிலையில் மரணிக்கின்றனோ எனக்கு நரக வாழ்க்கை நிச்சயம். எனவேதான் பெரும்பாலான மக்களுக்கு வந்து அவர்களுக்கு நோய்களை கொடுத்து பின்னர் மரணிக்க செய்கின்றான். காரணம் பயபக்தியோட இறக்கட்டும் என்பதற்காகத்தான். இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு நாளைய வாழ்க்கை அமைய வேண்டும், நன்மையாக அமைய வேண்டும், அதற்கு பிறகும் நன்மையாக அமைய வேண்டும், என்னுடைய மரணத்திற்கு பிறகும் என்று நீங்கள் என்ன விதமாக மரணத்தை உங்களுக்கு நிச்சயமாக்கிவிட்டான். நாம் இப்பொழுது மரணத்தை பற்றி எந்த சூழ்நிலையிலும் சுகமாக இருக்கும் பொழுது நாம் அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. எப்பொழுது எனக்கு ஒரு கஷ்டம் வந்து அது அதிகமாக கொண்டிருக்கின்றது அப்பொழுது மட்டும்தான் நான் மரணத்தை பற்றி நான் எண்ணுகின்றேன். அந்த நேரத்தில் தான் உங்களுடைய அமைதியை கொண்டு வரும் பொழுது மறுமையும் உங்களுக்கு சுகமுடையதாக இறைவன் இன்று அமைத்து விட்டார் என்பதை உங்களால் நம்ப முடியும். எனவே ஒவ்வொருவரும் இறப்பதற்கு முன்பாக சில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த கஷ்டங்கள் அதிகமாகும் பொழுது உயிர் போய்விடுமோ என்று எண்ணும் பொழுது மறு வாழ்க்கை உண்டு என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வேண்டும். பல மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, அவர்களுக்கு நல்ல மரணமா இல்லையா என்ற பெரும் கவலை அவர்களுக்கு நெருக்கமான உறவுகளில் உள்ளங்களில் ஏற்படும், அது உண்மை. இப்பொழுது அந்த மரணத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் பிற்காலத்தில் நம்முடைய மரணம் நிகழும் பொழுது அதன் பிறகு உள்ள வாழ்க்கைக்காக என்னுடைய என்ன என்னுடைய உயிரானது, என்னுடைய மனமானது, என் ஆன்மாவானது சுகமான மனநிலையில் பிரியுமா அல்லது இறைவனுக்கு பொருத்தமான மனநிலையில் பிரியுமா என்பது தெரியாது. அப்படி பிரிய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். இனி அடுத்த வாழ்க்கையானது நிரந்தரமான வாழ்க்கை, அதில் முடிவு கிடையாது. முடிவில்லாத துன்பத்தில் ஆகிட வேண்டுமா அல்லது சொர்க்கப்பூங்காவனங்களில் நாம் வாழ்விக்கப்பட வேண்டுமா என்ற அந்த எண்ணத்தையும் ஆசையையும் கொண்டு இன்று முதலாக நாம் விளங்க வேண்டும், வாழ பழக வேண்டும். அவ்விதமாக அருளை நாம் நம்பாவிட்டால் நாம் அநியாயக்காரர்களாக ஆகிடுவோம். நாளைய வாழ்க்கையை பற்றிய பயம் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பயத்திற்கு உங்களுடைய பொருள்களை நீங்கள் அதிகரிக்கும் வண்ணமாக, பொருள்களை அதிகரித்துக் கொண்ட பயம் நீங்கிடும் என்று உங்களுடைய பொருள்களை அதிகரித்துக் கொண்ட விதமாக நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய அதிகாரத்தை அதிகரித்துக் கொண்டால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்றும், மனிதர்கள் யார் அதிகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை நெருங்கி அவர்களுடைய நெருக்கத்தில் வாழ்வதையும், அவர்களை உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக்கொண்டு நீங்கள் அவர்களுடைய நல்லெண்ணத்தில் நுழைய வேண்டும் என்ற விதமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் நிச்சயமாக ஒருபோதும் உங்களுக்கு பலனளிக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டும் இருப்பவர்கள்தான். ஆகவே நாம் அநியாயம் செய்யக்கூடிய அந்த பாதைகளில், எனக்கு நியாயத்தை கொண்டு வாழாமல் எனக்கே அநியாயமாக வாழக்கூடிய அந்த பாதை என்பது நான் அமையக்கூடாது என்பதை இன்று நாம் கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும். நிச்சயமாக உள்ளங்களில் நிகழ்வதையெல்லாம் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசைவையும் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நீங்கள் அறியுங்கள். அதில் எந்த சந்தேகமும் கொண்டிட வேண்டாம். நம்முடைய இறைவன் நம்முடைய உள்ளத்தின் மீது கண்காணிப்பவனாக இருக்கின்றான். வானங்களும் பூமியும் உங்களுடைய உள்ளத்தில் நிகழ்வது என்ன, உங்களுடைய கட்டளை என்ன என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது. வானங்களும் பூமியும், ஏழு வானங்களும் பூமியும் உங்களுடைய இருதயத்தில் அருள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விருப்பமும் அதன் மீது உள்ள கட்டளையாக இருக்கின்றது. அவ்வளவு விசேஷமான சக்தி படைத்திருக்கக்கூடிய அந்த இருதயத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். இந்த இருதயத்தில் நீங்கள் உயர்ந்து விளங்குங்கள். கண்ணியமான வாழ்க்கையை விரும்புங்கள், அமைதியான வாழ்க்கையை விரும்புங்கள். இந்த கண்ணியத்திற்கும் அமைதிக்கும் எந்த பொருளும் கொள்ள முடியாது, ஆனால் உணர முடியும். இதுதான் கண்ணியம், இதுதான் சத்தியம் என்பதை உணர முடியும், அமைதி என்பதை உணர முடியும். நாளைய வாழ்க்கையை பற்றிய குறைந்தபட்சம் பயம் இருக்கின்றது, அந்த பயத்தோடு எப்பொழுதும் வாழ்ந்து வாருங்கள். மறுமையும் உங்களுக்காக சிறப்பான வாழ்க்கையாக அமைந்துவிடும். யார் இவ்விதமாக செயல்படாமல் இந்த உலகத்தின் வாழ்க்கையை மட்டுமே செயல்படுகின்றனர் நினைத்து பொருள்களை அதிகரித்துக் கொண்டும் மக்கள் தொகையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் வாழ்கின்றார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் சரி மறுலகத்திலும் சரி நிம்மதியான வாழ்க்கை கிடையாது, நோவினை மிக்க வாழ்க்கை அவர்களுக்கு உண்டு. இந்த வேதனையிலிருந்து அவர்கள் தங்களை விடுவித்துக் கொள்பவர்களும் இல்லை, இந்த வேதனையை தங்களுக்கு தாங்களை தடுத்துக் கொள்பவர்களும் இல்லை. இறைவன் அவர்கள் மீது நிச்சயமாக கோபம் கொண்டிருக்கின்றான். அருளை நிராகரித்ததன் காரணமாக, இறைவனை நிராகரித்ததன் காரணமாக வானங்களை நிராகரித்து விட்டான், பூமியை நம்பினான். வானங்கள் இல்லாமல் பூமி இல்லை என்ற அந்த உண்மை எந்த அளவுக்கு நமக்கு தெரியுமோ இப்பொழுது கொண்டு வாருங்கள். உங்களுடைய எண்ணம் மனம் அதில் உயர்வான தகுதிகளுக்குரிய மறைவான அந்த எண்ணங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரையில் உங்களுக்கு வானங்களும் இல்லை பூமியும் இல்லை. உங்களுக்காக மூடப்பட்டுவிட்ட அந்த இருதயத்தின் மீது சத்தியமாக நோவினை மிக்க வேதனை உண்டு. நாம் அநியாய கதைகளாக மாறுவதிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். 42:21 அல்லது அல்லாஹ் அனுமதிக்காததை வாழ்க்கையாக்கி வைக்கக்கூடிய அவனுக்கு இணையானவைகள் அவர்களுக்கு இருக்கின்றனவா? வானங்கள் உங்களுக்கு அவசியம், அதற்கும் மேலாக இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய மாபெரும் இதை ஆற்றலோடு கூடியிருக்கக்கூடிய அந்த வெளியிலிருந்து அந்த சக்தி திரட்சிகளிலிருந்து உங்களுக்காக உருவாக்கப்பட்ட வானங்கள், அந்த வானங்கள் பூமியை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அனுமதியை கொண்டு இதற்கிடையே நீங்கள் வாழ்விக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய வானங்களின் பக்கம் திரும்ப வேண்டும் என்றால் இறைவன் உங்களுக்காக அனுமதிக்கக்கூடிய அந்த எண்ணங்களின் பக்கம், மறைவான எண்ணங்களின் பக்கம், பொருள் அடிப்படையில் இல்லாமல் அருளாக இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். இதற்கப்பால் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்றால் வானங்களை நீங்கள் மறந்துவிட வேண்டும், பூமியை மட்டுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக கொள்ள வேண்டும். நிச்சயமாக பூமியானது வானங்களில் இருந்துள்ள விளைச்சலின் காரணமாக அமைந்திருக்கின்றது. வானங்களை வேண்டாம் என்று கூறும் பொழுது வானங்கள் நிறுத்திக் கொள்கின்றன. பூமி முழுமட்டையாகும் வரையில், புற்பூண்டில்லாத நிலமாக பாலை நிலங்களாக மாறும் வரையில் நீங்கள் அந்த பூமி மேய்ந்து கொண்டிருப்பீர்கள். பிறகு ஒரு உயிரினமும் அங்கு இருக்காது. ஒரு உயிரினமும் என்பது தாவரங்கள் உட்பட எதுவுமே அங்கு இருக்காது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நடை விரும்புகின்றீர்களா? உங்களுடைய அநியாயங்களின் காரணமாக இறைவன் உங்களை பிடிக்கும் பொழுது பூமியில் ஒரு உயிரினமும் மிஞ்சாது. நீங்கள் அந்த வாழ்க்கையில் வாழ்வீர்கள். வானங்கள் உங்களுக்காக நீக்கப்பட்டு விட்டன என்பதை அறிய வேண்டும். இப்பொழுதும் மழை இல்லை என்றால் வானங்கள் நீக்கப்பட்டு விட்டன. மழை படிந்து கொண்டிருக்கிறது என்றால் பூமி சுத்தமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெள்ளங்களும் ஏற்படுகின்றன, பயிர்களும் மூழ்கின்றன. உங்களுடைய அக்கிரமங்களும் அநியாயங்களும் சாணங்களும் மரங்களும் எருக்களும் பூமியில் புதைக்கப்பட்டு இன்னும் தூய்மையாக்கப்பட்டு அதிலிருந்து விளையக்கூடிய மிகப்பெரும் விஷ செடிகள் அவ்வளவும் இன்று மூழ்கடிக்கப்பட்டு விட்டன. இனி புதிய படைப்பாக இறைவன் அனுமதிக்கின்றான். பூமி குளிர்ச்சியடைந்து விட்டது. இப்பொழுது மழையை நீங்கள் அதிகமாக விரும்புங்கள். அவனுடைய அனுமதியை கொண்டு உயர்வான அழகான படைப்புகளாக நாம் மாறும் பொருட்டு தூய்மையான உணவை கொண்டு அவன் நமக்கு அனுமதிக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அந்த தூய்மையான உணவுக்காக வேண்டி இன்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவ்வளவு பூமியும் துடைக்கப்பட்டு வானங்களும் நிச்சயமாக தூய்மையாக்கப்பட்டிருக்கின்றன. இனி உங்களுடைய எருக்களையும் உங்களுடைய சாணங்களையும் உங்களுடைய பன்றிகளின் மரங்களையும் போட்டு நான் விதைக்கக்கூடிய இந்த விதையிலிருந்தும் இந்த வித்துக்களிலிருந்தும் இந்த விவசாய முறைகளிலிருந்தும் இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். எங்கெங்கும் அவனுடைய செழிப்புகளாக அவனுடைய உணவு வகைகள் நமக்காக விளங்க வேண்டும். எங்கெல்லாம் உரம் இல்லையோ அங்கிருந்து அவனுடைய படைப்புகள் உருவாகட்டும் என்று நாம் நம்புகின்றோம். ஏனென்றால் உரங்கள் போட்ட அந்த நிலங்கள் அவ்வளவும் செத்துவிட்டன. இன்று உரங்கள் போடாத உங்களுடைய காலடி மண்ணிலிருந்து அவை விளங்க வேண்டும் என்று விரும்புங்கள். இவையெல்லாம் மறைவானவற்றினுடைய இறைவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதாகும். வானங்கள் நிச்சயமாக செவிசாய்க்கின்றன. பூமியை விளைவிக்க வேண்டியது அதனுடைய பொறுப்பாக இருக்கின்றது. இது அனைவருக்குமே தெரியும். வானங்கள் பூமியை விளைவித்துக் கொண்டிருக்கின்றன என்று தெரியும். இப்பொழுது நீங்கள் விரும்புங்கள். வானங்களில் நீங்கள் சிதைக்க வேண்டுமென்றால் உள்ளங்களில் இறைவனுடைய அருளை கொண்டு அவன் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அவன் உணவளிக்காவிட்டால் விஷயங்களைத்தான் நான் சாப்பிட்டுக் கொண்டிருப்பேன் என்பதையும் இன்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாம் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது விஷயங்களை தவிர கிடையாது. நோவினை மிக்க வேதனை இருந்து இன்று நாம் பாதுகாத்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் அனுமதிக்காததை நான் வாழ்க்கையாக்கிக் கொள்வேன், எனக்கு எல்லா சக்திகளும் எல்லா அறிவும் இருக்கின்றன என்று கூறக்கூடியவர்கள் நிச்சயமாக அநியாயக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அவனுக்கு இணையானவைகள் அவ்வளவும் விஷயங்களும் கேடுகளும் துன்பங்களும் வேதனைகளும் நிறைந்தது. அதனையே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக் கொள்கின்றனர். மேலும் தீர்ப்பு பற்றிய வாக்கு இல்லாதிருப்பின் இவர்களுக்கிடையே முடிவு செய்யப்பட்டிருக்கும். இவர்களுடைய ஒவ்வொரு காரியமும் இவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்கும். இவர்களுக்கு உணவு என்ற ஒன்று இல்லாத வகையில் அவ்வளவும் பாழாக்கப்பட்டிருக்கும். பூமியில் ஒரு உயிரினம் கூட மிஞ்சி இருக்காது. எனினும் அந்த நாள் வருவதற்கு முன்பாகவே இனியும் வரக்கூடிய மக்களுக்காக வேண்டிய இவர்களை உணவுமாக ஆக்க இவர்களுக்கு நிரந்தரமான நோவினை தரும் வேதனையோடு அவர்கள் மரணிப்பார்கள். மரணித்த பிறகு சுற்றியுள்ளவர்கள் அனைவரும் இவர்களுடைய ஆத்மா நல்ல விதமாக பிரிந்ததா, இவர்களுடைய ஆன்மா நல்ல விதமாக பிரிந்ததா, இப்போது இறைவனிடம் அது நன்மையாக இருக்குமா அல்லது துன்பப்பட்டுக் கொண்டிருக்குமா என்றெல்லாம் கேட்கின்றார்கள். சத்தியம்தான், இப்பொழுதாவது அவர்கள் விளங்க வேண்டும். இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நன்மை இல்லை, இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நிம்மதி இல்லை. அவர்களுடைய நிம்மதி இல்லாமல் அவர்களுடைய வேதனைகளில்தான் அவர்களுடைய காரியம் முடிந்தது. எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? என்றாலும் இறைவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். அவர்களுடைய காரியம் எல்லாம் முடிவெல்லாம் அவர்களிடம் இருக்கின்றது. உங்களுக்கு பயபக்தி இருந்தால் போதும். அதற்காக வேண்டி யார் மன்னித்தார்களோ துன்பத்தோடும் அல்லது கஷ்டங்களோடும் மன்னித்தார்களோ அவர்களை பற்றிய முடிவான செய்தி இறைவனிடம் இருக்கின்றது. அந்த அளவுக்காவது நீங்கள் இப்பொழுது உங்களுடைய அறிவை கொண்டு உபயோகப்படுத்த முடியாத அளவுக்கு வந்துவிட்டீர்கள். ஆனால் பயபக்தி புகுத்தப்பட்டு விட்டது. அந்த பயபக்தியுடன் வாழ்ந்து வாருங்கள். ஒவ்வொருடைய தீர்ப்பும் இறைவனிடம் இருக்கின்றது. நீங்கள் முடிவு செய்வர்கள் இல்லை. எனவே அவர்களுக்கு நல்ல வர்ணமா கெட்ட வர்ணமா என்பதை நீங்கள் அனுமானித்துக் கொண்ட அவசியம் இல்லை. நீங்கள் பயப்படுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய நன்மைகளுக்கு பொதுமானவனாக இருப்பான். 42:21 வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாகிய எங்கள் அல்லாஹ்வே, நீ எதனை எங்களுடைய உள்ளத்தில் மறைவான செய்தியாக அனுமதித்திருக்கிறதோ அந்த செய்தியை தவிர வேறு எதனையும் எங்களுக்கு நீ அனுமதிக்காதிருப்பாயாக. எங்களுடைய இறைவனே, உனக்கு இணையானவைகள் எங்களுக்கு இதுவரை வைத்துக் கொண்டிருந்தோம், அது அல்ல, தேவையில்லை என்பதை நான் அறிகின்றேன், கூடாது என்பதை அறிகின்றேன். தீர்ப்பு பற்றிய வாக்கு இன்னமும் நெருக்கமாக இருக்கின்றது. உணவுகள் எனக்காக மறுக்கப்பட்டுவிட்டன. உணவுகளில் எனக்கு தீமைகளும் இருக்கின்றது. நோவினை தரும் வேதனைகளும் நான் சிக்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ எங்களுக்கு உதவி புரிவாயாக இறைவனே என்று உங்கள் இறைவன் பக்கம் நீங்கள் இப்பொழுது திரும்ப வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் நீங்கள் தவறிவிட வேண்டாம். எனக்கும் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களுக்கும் இடையில் முடிவு செய்து விடாத இருப்பாயாக இறைவனே. எங்களை நீ பாதுகாத்து எங்களுடைய சந்ததிகளிலிருந்தும் நன்மையானவர்களை அருள்மிக்கவர்களை உலகத்தின் முன்னாதிகளாக நீ உயர்த்துவாயாக. எங்களுக்கு மறுமையிலும் நற்பாக்கியத்தை தந்துள்வாயாக. இவ்வுலகத்திலும் நோவினை செய்யும் வேலைகளை பாதுகாப்பாக இறைவனே என்ற இந்த பிரார்த்தனையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இன்று முதலாக ஆரம்பிப்போம்.